நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
ஆஸ்திரேலியா வருகை தரவுள்ள சென்னையைச் சேர்ந்த பிரபல இதய நல மருத்துவரும் இதய நலன் குறித்து பல புத்தகங்களை தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதியுள்ள பேராசிரியர் டாக்டர் வி சொக்கலிங்கம் அவர்கள் இதய நலன் குறித்து குறிப்பாக நேர்மறை எண்ணங்கள் நமது இதய நலனுக்கு எவ்வளவு முக்கியம் மற்றும் அவரின் ஆஸ்திரேலிய பயணம் குறித்து உரையாடுகிறார். அவரோடு உரையாடுபவர் செல்வி. நேயர்களே, இதில் தரப்படும் ஆலோசனைகள் அல்லது தகவல்கள் பொதுவானவை. ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பிரச்சினை அல்லது பின்னணியை பொறுத்து நீங்கள் தேவையான நிபுணர்களின் ஆலோசனையை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் பேராசிரியர் டாக்டர் வி சொக்கலிங்கம் அவர்களே.
வணக்கம் செல்வி.
விரைவில் ஆஸ்திரேலியா வர இருக்கிறீர்கள். தமிழ் கலை மற்றும் பண்பாட்டுக் கழகம் ஒழுங்கமைத்துள்ள மீட் அண்ட் கிரீட் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க ஆவலாக உள்ளோம். பல வருடம் அனுபவம் வாய்ந்த தமிழ்நாட்டின் பிரபலமான இதய நல மருத்துவர் நீங்கள். உங்களின் ஆஸ்திரேலிய பயணம் பற்றி பேசுவதற்கு முன்னர் டாக்டர், இதய நலன் குறித்து நாங்கள் கலந்துரையாடுவோம். அந்த வகையில் முதலாவதாக ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு ஏற்படுவதற்கான முக்கிய காரணிகள் என்னென்ன என்று முதலில் சொல்ல முடியுமா?
இந்த ஹார்ட் அட்டாக் இந்த தமிழில் வந்து ஏன் வந்ததுன்னா மார் அடைப்பு. அந்த மார்பில் வந்து ஒரு பெரிய அடைப்பு இருக்கிற மாதிரி, அது போன்ல சென்ட்ரல் போன் அது மார்பில் வந்து பெரிய அழுத்தமாக இருக்கும். அந்த வலி பார்த்தீங்கன்னா ரொம்ப தாங்க முடியாத வழியாக இருக்கும். அந்த வலி செஸ்டில் இருந்தாலும் அந்த ரெஃபர்ட் பெயின் சொல்கிறீங்க இல்லைங்க, சுண்டல் வரைக்கும் போகலாம், ரைட் ஷோல்டருக்கு போகலாம், கழுத்துக்கு போகலாம், முதுகு போகலாம், வயிற்றுக்கு போகலாம், அது எதுவுமே எல்லாரும் நினச்சிருப்பாங்க. அது வந்து சர்விக்கல் ஸ்பான்டோசிஸ் நினச்சிருப்பாங்க, அப்படி இல்லைனா ஷோல்டர் பெயின், ஆர்த்ரைட்டிஸ் நினைப்பாங்க. அது எரிச்சல் மாதிரி ஹார்ட் பேனாக இருக்கும்போது அது வந்து கேஸ்ட்ரப் நினச்சிருப்பாங்க, முதுகு வலி நினைப்பாங்க. எந்த வலி புதுதாக இருந்தாலும் நீங்களே அது வந்து மாரடைப்பா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஒரு முக்கியமான அறிகுறி என்ன தோணும்னா, அந்த மாரடைப்புன்னு வரும்பொழுது வேர்க்கும், கொஞ்சம் படபடப்பாகும், ரெண்டாவது சோர்வாயிடும், மூச்சுத்திணல் கூட இருக்கலாம். இதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு அறிகுறியாக வச்சுக்கிட்டு டாக்டர்கிட்ட பார்த்துக்கிட்டு தான் உங்களது காப்பாற்றிக்க முடியுமா. இது முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபாஸ்ட்டுமா, ஃபாஸ்ட் ஃபுட், ஃபாஸ்ட் ட்ராவல், ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன், ஃபாஸ்ட் ஃபுட்டு. அப்போ என்ன ஆகுதுன்னா, இதையும் 72 தடவை துடிப்பதற்கு பதில் 100, 100, 130 தடவை இதையும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபாஸ்ட்னஸ்க்கு ஏற்ற துடிக்க இதையும் ஃபாஸ்டாகி லைஃப்பும் ஃபாஸ்ட்டாக எண்ட் ஆகிடுதுமா. இப்போ வந்து எனக்கு வந்து சொக்கலிங்க இப்போ 81 ஆகுது. இது வரைக்கும் சொக்கலிங்க மாத்திரையே சாப்பிட்டதில்லை. பட் இந்த 60 வருட என் அனுபவத்தை நினச்சது, ஆரம்ப காலத்தில் இந்த மாரடைப்பு வந்து பார்த்திங்கன்னா 70, 80 வயதே கலந்தவங்க தான் மாரடைப்பு பார்த்தேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து 70, 60, 50, 40 ஆகி நீங்கள் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. 20-30 வயது ஆண்கள் பெண்கள் உலகளவில் மாரடைப்பு அதிகம் வருது. அது முக்கியமாக இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்குதுமா. இப்போ இதய ரத்த குழாயில் வந்து ரத்தம் போய் தான் இதயம் வேலை செய்ய வைக்குது. அந்த ரத்த குழாயில் முக்கியமாக ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் இருக்கணுமா, நிறைய பேர் தெரியாது. அந்த கொலஸ்ட்ரால் ஒன்று இல்லை என்றால் இதயம் எங்காது, மூளை எங்காது, அடுத்த நொடி மனிதன் இறந்து விடுவான். அந்த ரத்தத்தில் குழந்தைகள் வாழ வச்சுக்கிட்டே இருக்கணும்னா நீ என் நிலையிலே நீ மகிழ்ச்சியை இழக்கக்கூடாது. மகிழ்ச்சி இருந்தால் என்டார்ஃபின்ஸ் சுரக்குது, ரத்த குழாயிலேயே போயிட்டு ரத்தத்தில் குழந்தைகளை எல்லாத்தையும் காப்பாற்றுது. சரி, இந்த ஃபாஸ்டான உலகத்தை எல்லாம் சம்பாதிக்கிறாங்க, எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் ஆகுது, படிக்கிறதுல டென்ஷன், வேலையில் செய்கிறது டென்ஷன், குடும்பத்தில் டென்ஷன். இந்த டென்ஷன் என்ற உணர்வு வரும்பொழுது, ஸ்ட்ரெஸ்ன்னு வரும்பொழுது நம்ம அப்போ வந்து அட்ரினல் ஹார்மோன் சுரக்குது, கார்டிசால் ஹார்மோன், இது ரெண்டு தான்மா. இந்த அட்ரினலின் கார்டிசால் ஹார்மோன் வரும்பொழுது எண்டார்ஃபின் ரொம்ப குறைஞ்ச உடனே அந்த ரத்தத்தில் இருக்க கொலஸ்ட்ரால் உடனே இரத்த குழாயில் போய் படியுதுமா. ஸோ இரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் படிவதற்கு ஒரே ஒரு காரணம், எப்பொழுதெல்லாம் நீ மகிழ்ச்சியை இழக்கின்றாயோ அது கொலஸ்ட்ரால் படிய ஆரம்பிக்குது. நீங்கள் உதாரணமாக ஒரு பேஷண்ட் பார்க்குறேன், ஒருவருக்கு 80%, 90% அடைப்பு இருக்குது. இந்த அடைப்பு குறைந்தது, இதை பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க, குறைந்தது 20-25 ஆகுமா. இந்த மாரடைப்புக்கு ரத்த குறை அடைப்படுதல், ரத்தம் உறைதல், இரத்த குழாய் சுருங்குதல். இதை மூன்றும் என் நிலையிலேயும் மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொண்டால் என்டார்ஃபின் சுரந்து ஹாப்பி ஹார்மோன் வந்ததுன்னா மூன்றையும் தடுத்து விட்டால் 100 வருடம் கடந்து இயங்க வாய்ப்பு உண்டுமா?
அப்படி என்றால் டாக்டர், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். சரி, ஆரோக்கியமற்ற உணவுகள், சச்சுரேட்டட் ஃபேட், டிரான்ஸ் ஃபேட், அதுகள் கூட சாப்பிட்றதுனாலையும் மாரடைப்பு வருவதாக சொல்லுகிறார்களே, அது உண்மை இல்லையா?
அது உண்மையான கருத்துமா? இப்ப நான் உடனே சொல்லிடுறேன், இதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு முந்தி. ஸோ உயிர் எனும் தெய்வம் உடல் எனும் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும், ரெண்டுத்தையும் பிரிக்க முடியாது. இது ரெண்டையும் தாங்கி பிடிப்பது உன்னுடைய நேர்மறை எண்ணம் மட்டும்தான் தாங்கி பிடிக்குது. இதே வந்து எதிர்மறை எண்ணம் ஆயிடுச்சுன்னா அந்த உடலும் கெட்டு போகுது, அதனால உயிரும் பிரிஞ்சு போகுது. உணர்வு, உணவு, உடற்பயிற்சி, இந்த மூணு ஊக்களை சொக்கலிங்கம் 60 வருடமாக உலக மக்களுக்கு சொல்லிக் கொண்டு இருப்பது மூன்று மந்திரங்கள். அந்த மூணு மந்திரங்கள் என்ன தெரியுமாம்மா? எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரமான உடற்பயிற்சி. இந்த மூணு ஊக்களை மூணு மந்திரமா எவன் ஒருவன் கடைபிடிக்கின்றார்களோ மாரடைப்பு இல்லை, ஸ்ட்ரோக்கில் எந்த வியாதியும் மனிதருக்கு நீ வராதும்மா.
அப்படி என்றால் உணவிலும் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள்.
கட்டாயமா? சொன்ன கேள்விக்கு பதிலுக்கு வரேன். இப்போ எல்லாருமே நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றாங்க. ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாமே டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட், சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். அந்த உணவு உடனே என்ன ஆகுதுன்னா அதை சாப்பிட்டு ஜீர்ணமாகி உடம்புல போய் கொலஸ்ட்ரால போய் இமிடியட்டாக சேர்ந்துடும். அந்த எனர்ஜி, நீ ஃபேட் சாப்பிட்ற உணவு எனர்ஜி வேஸ்ட் பண்ணல, அது ஸ்டார்ச்சாக கூட இருக்குது, அரிசி கோதுமை, அந்த எனர்ஜி வேஸ்ட் பண்ணலன்னா அந்த எனர்ஜியும் லிவர் வந்து கொலஸ்ட்ராலை கன்வெர்ட் பண்ணி ஃபேட்டாக சேர்த்துருமா, மாற்றிடும். ஸோ ஃபேட்டு ஃபேட்டாகவே, ரெண்டாவது வந்து நீங்கள் சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்டும் லிவர் ஃபேட்டாக ஸ்டோர் பண்ணி உடம்புல எல்லா இடத்துலையும் ஃபேட்டாக சேர்த்து வைக்கிறதுக்கு வைக்கிறதுனால குண்டாயிடலாம். ஏன் சேர்த்து வைக்கிறாங்கன்னா தேவைப்படும்பொழுது எனர்ஜியை யூஸ் பண்ணி வாழறதுக்காக இறைவனை இயற்கை கொடுத்த வரம். ஆனால் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்காங்க, யூஸ் பண்ணலன்னா குண்டாயிட்டான்னா யார் ஒருவர் ஒபியஸாக இருக்கிறாங்களோ, குண்டாக இருக்காங்களோ, அவங்களுக்கு 5 மடங்கு ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி அவனுக்கு ஃபேட் அதிகமாகிடுது இல்லைம்மா. ஸோ அந்த உணவில் வந்து முக்கியமானது என்னன்னா வேண்டும் பொழுது மட்டும் சாப்பிட வேண்டும். அந்த சாப்பாட்டு பிளேட்டு நான் என்ன சொல்றேன், இந்த மூலவன் நேயர்களுக்கு 1/2 பிளேட்டு காய்கறி பழங்கள் வச்சுக்கணுமா. 1/4 பிளேட்டு வந்து நீங்கள் கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச்சோ அரிசியோ கோதுமையோ, 1/4 பிளேட்டு நீங்கள் ப்ரோட்டீன், வெஜிடபிள் ப்ரோட்டீனோ அனிமல் ப்ரோட்டீனோ 1/4 பிளேட். தண்ணீர் 1 நாளைக்கு 3 லிட்டர் குடிக்கணும். உப்பு அளவு 3 கிராமுக்கு மேலே பர் டே சாப்பிடக்கூடாது, டேபிள் சால்ட்டோ சால்ட்டோ. அண்ட் ஆயில் அளவு மிக குறைவாக சாப்பிடணுமா. அந்த ஆயில் எடுத்திங்கன்னா பெஸ்ட் ஆயில் வந்து அங்கெல்லாம் ஆலிவ் ஆயில் கிடைக்குது. ரெண்டாவது அரிசி தவிட்டில் இருக்கிற ரைஸ் பிரான் ஆயில், ஜெஞ்சிலி ஆயில், இந்த ஆயிலெலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை இந்த ரேஷியோவில் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது வியாதி வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதை விட முக்கியமாக நேயர்களை சொன்னால் சாப்பிட்டுட்டு இரவு சாப்பிட்டு தூங்குற நேரம் குறைந்த 3 மணி நேரம் இடைவெளி வேணும். காலை உணவு நல்லா சாப்பிடணும், மதியம் கம்மி, இரவு மிக மிக கம்மியாக சாப்பிட்டா ஒரு வியாதி வராதுமா.
இதய நோய் பரம்பரை வியாதியா டாக்டர்? ஒருவரின் தந்தைக்கு இளம் வயதில் மாரடைப்பு வந்தால் அவரது பிள்ளைகளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா?
ஆமாம், கட்டாயமா. இது ஜெனட்டிக்காக டிரான்ஸ்மிட் பரம்பரையாக வர்றதை விட என்ன காரணம் தெரியுமாம்மா? அது பரம்பரை வியாதியாக வர்றது ரொம்ப ரொம்ப ரேர். இப்போ அப்பா அம்மா வளர்ந்துருக்க முறையை பார்த்து குழந்தைங்க வளர்றாங்கல்ல, இந்த இடத்துல ஒன்று சொல்கிறம்மா, நெகட்டிவ் லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறேம்மா. எப்போதும் கோபம், ஆத்திரம், பொறாமை போட்டி இருக்கும்பொழுது அவனுக்கு வந்து கொழுப்பான உணவு தான் சாப்பிட தோணும். கொழுப்பான உணவு சாப்பிட்டால் உடல் பருமன் ஆகிடும், பருமன் ஆனவன் சுவரி ஆகிடுவான், சுவம்பரி ஆனவன் என்ன பண்ணுவான், அந்த மகிழ்ச்சி என்பது வந்து அது புகைப்பிடிப்பதோ மது அருந்துவதோ மாய உணர்வில் செல்லும் பொழுது ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் கூடுது, ரத்தத்தில் சுகர் வருது, ரத்த கொதிப்பு வருது. இதெல்லாம் சைக்கிள் வியாதி ஒன்று மின்ன ஒன்று வந்தவுடனே இதயத்தில் இருக்கிற ரத்த குழாய் 2-3 மில்லிமீட்டர் ரத்த குழாய் அடைப்படுதுமா. ஸோ இந்த நெகட்டிவ் லைஃப் சைக்கிள் அப்பா அம்மா வாழ்வு பசங்க வந்து சின்ன வயசுலேருந்து கற்றுக்குறாங்கல்ல, அதனால அவங்களுக்கு உடனே தேக்கிறமே வந்துடுதுமா. ஸோ நோ மோர் ஜெனிடிக், அதையும் மாடிஃபை பண்ணலாம். ஏன்னா அந்த ஜீன்ஸ் ஆர் எபிஜீன்ஸ் ஆஃப் ஃபினோடைப். அது கான்ஸ்டண்டாக மைண்ட் சிக்னல் பாசிட்டிவாக வச்சு வாழ்க்கை முறையை பாசிட்டிவாக வச்சா இந்த ஜீனை மாற்றுகின்ற சக்தி மனிதனுக்கு இருக்கிறது புரிஞ்சுக்கிட்டா போதுமா. இந்த இடத்துல ஒன்று நீங்கள் கேட்குற அடுத்த கேள்விக்கு வந்து ஒன்று நான் சொல்லிடுறேன். உடற்பயிற்சி சொன்ன இல்லைம்மா, உடற்பயிற்சி இன்றையமையாததும்மா. அது கட்டாயம், ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் மென்ட் டு பி கைனெட்டிக். நடக்கணும், நீந்தணும், ஓடணும், சைக்கிள் ஓடணும், எதுனாலும் கைனெட்டிக் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான். ரொம்ப ஏரோபிக் எக்ஸசைஸ் ரொம்ப நல்லதும்மா, அதுமா கட்டாயம் வச்சுக்கணுமா.
நமது உடலில் மற்றைய உறுப்புகளை தெளிவாக படம் பிடித்து பரிசோதிக்க வழிமுறைகள் இருப்பது போல, இதய குழாயில் அடைப்பு உள்ளது என்பதை ஆஞ்சியோ தவிர இலக்குவாக பரிசோதிக்க வழிமுறைகள் உள்ளதா டாக்டர்?
ECG, எக்ஸ்ரே டெஸ்ட், எக்கோ எல்லாமே இன்டைரக்டா ஹார்ட்டுடைய பாதிப்பை தெரியும். ஆனால் இப்ப கொரோனரி ஆஞ்சியோகிராம் டியூப் போட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை, இன்வெஸ்டே பண்ண வேண்டாம். அரை நிமிடத்தில் சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராம் நான் இன்வேசிவா அது ஆஃப் மினிட்ல பண்ணிட்டா இதே ரத்த அடைப்பில் தான் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். பட் ருட்டீனா அது எதுக்கும் பண்ண வேண்டாம். ஃபேமிலிஸ்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. ரெண்டாவது வந்து அவங்க சிப்ளிங்ஸ் யாராக இருந்துட்டு ஃபேமிலியில் இருந்தால் அவங்களுக்கு இந்த சிடி கொரோனா உதவியாக பண்ணிட்டா நார்மலாக இருந்தால் மறுபடியும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வேணும்போது அப்புறம் பண்ணிக்கலாம். வருஷம் ஈஸியாக எடுக்கிற மாதிரில பண்ண முடியாதுமா. அது மாதிரி வச்சோம்னா கட்டாயம் நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும்.
அதே போல டாக்டர், காஃப் மசில்ஸ் நமது இரண்டாவது இதயம் என்று ஏன் சொல்கிறோம் டாக்டர்?
ரொம்ப அருமையான கேள்வி. இதயம் ஒன்று உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம இதயம் நீங்கள் சொல்றது. இரண்டாவது இதயம் வலது காலில் இருக்கின்ற காஃப் மசில் கண்டக்கால். மூணாவது இதயம் இடது காலில் இருக்க கண்டக்கால். ஸோ இது ரெண்டுத்தையும் பெரிஃபெரல் ஆர்டர்னு சொல்லணும் ரெண்டுத்தையும். ஸோ ஒவ்வொரு மனிதனுக்கும் மூன்று இதயங்கள். அந்த கண்டக்கால் தசைகளை இயக்கி கொண்டிருந்தால்தான் காலில் இருக்கிற ரத்தம் பம்ப் பண்ணி நம்ம இதயத்துக்கு போகும். அதுக்காக தான் மென்டிவ் கைனட்டிக் முதலே சொன்னேன். படுக்கும்போது ரத்தம் ஆட்டோமேட்டிக்காக இதயத்துக்கு போயிடும், ஸ்ட்ரெயின் ஆகிடும், ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம். யாரெல்லாம் உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கின்றார்களோ அவர்கள பல மடங்கு மாரடைப்பு வர வாய்ப்பு உண்டுமா.
ஹார்ட் அட்டாக் மாரடைப்புக்கும் கார்டியாக் அரெஸ்ட் அதற்கும் என்ன வித்தியாசம் டாக்டர்?
இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஹார்ட் அட்டாக் என்பது மெக்கானிக்கல் இவெண்ட்டுமா. ரத்தம் அடைப்படுது, இதய தசைகளுக்கு ரத்தம் போல அந்த இதயம் வந்து செயலற்று இறந்து விடுகிறது. ஸ்மால் போர்ஷன் ஆஃப் மசில், அதாவது மயக்கால் இன்ஃபார்க்ஷன், ஹார்ட் அட்டாக். ஆனால் கார்டியாக் அரெஸ்ட்ன்றது இதயம் 72 முறை துடிக்கணும்னு சொன்னலம்மா, அது மெக்கானிக்கல் இவெண்ட். எலக்ட்ரிக்கல் இவெண்ட் வந்து இதயம் டக்கு நின்றுது தான் கார்டியாக் அரெஸ்ட். எந்த மனிதன் இறந்தாலும் கடைசியாக டெத் சர்டிஃபிகேட் கார்டியாக் அரெஸ்ட் தான் சொல்லுவாங்க. அது நின்ன பிறகு தான் டெத் சர்டிஃபிகேட் பண்ணுவோம். ஸோ எந்த வியாதிகளும் கார்டியாக் அரெஸ்டில் ஆக்சிடென்ட் வரலாம், கேன்சர் வரலாம், எந்த வியாதியும் இறக்கிறது கார்டியாக் அரெஸ்ட். கார்டியாக் அரெஸ்ட்னு வந்துடுச்சுன்னா நம்ம எல்லாருமே சிபிஆர் பண்ணுறோம். கார்டியோ பல்மனரி ரீஎஸ்டேஷன் வந்து கார்டியாக் மசேஜ் அந்த ஆர்டரி ரெஸ்பிரேஷன் கொடுத்து அவங்களை காப்பாற்ற முடியும். ஆனால் ஹார்ட் அட்டாக் வருதுன்னு வச்சு அவங்களுக்கு போய் வலி இருந்து சில பேர் பண்ணிடுறாங்க தவறி, வலி இருக்குது. ஸோ வலி டக்குன்னு வந்து அது கார்டியாக் பல்மனரி ரீஸ்டேஷன் பண்ணோம்னா அவங்க இறந்துருவாங்க, போய் அவங்க மசாஜ் தான் பண்ண முடியாது. ஸோ சிபிஆர் அந்த இதயத்தையும் நுரையீரலையும் இயங்க வைக்கிற சிபிஆருக்கு அரெஸ்டின் வந்து அவனுக்கு பல்ஸ் இருக்கக்கூடாது ரெஸ்பிரேஷன், அப்போதான் சிபிஆர் ஆரம்பிக்கணும்.
சரி டாக்டர், உங்களின் ஆஸ்திரேலிய பயணம் பற்றி சொல்லுங்கள்.
இது வரைக்கும் ஆஸ்திரேலியா 3வது தடவை வரேன். முதல் முறைகள்லாம் எனக்கு காலியாதி கான்ஃபரன்ஸ், வேர்ல்ட் கான்ஃபரன்ஸ். நான் இங்கே சென்னையில் வந்து இந்தியாவில் காலியாதிகள் சொசைட்டியில் இருக்கேன், நான் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கேன், பல முறை வெளிநாடுக்கு போயிட்டு வந்திருக்கேன். ஒரு 32 தடவை அமெரிக்கா, இது 3வது தடவை ஆஸ்திரேலியாவுக்கு வரேன். ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப பிடித்தமான ஊர்மா எனக்கு. இந்த வாட்டி நான் வந்து 2-3 மீட்டிங்கில் பேச வரேன். நீங்கள் சொன்ன மாதிரி மீட் அண்ட் க்ரீட்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறேன். அதேமாதிரி இன்னொரு மீட்டிங் குளோபல் மீட்டிங்லாம் அட்ரஸ் பண்ணுறேன். இன்னொரு மீட்டிங் டாக்டர்ஸ்க்கு சொல்ல போகிறேன். எங்கெல்லாம் முடியுதாம்மா, நான் கற்றுக்கொண்டதெல்லாம் சொற்களையும் கடைப்பிடிக்கிறேன், மக்களுக்கு கற்பிக்கணும் இந்த முயற்சி தான் ஆஸ்திரேலியா பயணம் வரேன். அந்த பயணத்தில் என்னால் மக்கள் பயணம் அடைந்தால் பரவாயில்ல, உங்கள் ரேடியோ மூலம் மக்களுக்கு பயனடையணும். எதனால நம்ம வந்து பயனடையணும்னு சொல்ற பயணத்தில் தான் உங்களுக்கு ஆஸ்திரேலியா பயணம் இருக்க போகுது. சுருக்கமா அவன் உங்களுக்கு நற்றல் அவனுக்கு சொல்லணும்னா என்ன, ப்ளீஸ் அவாய்ட் அரி ஒரி கரி டு கெட் பரீட். எதுலையுமே நிதானமா இருக்கணும். நம்ம எல்லாமே நினைச்சு வெற்றி அடைஞ்சவன்னு மகிழ்ச்சி நினைக்க வேண்டுமா? உண்மையில் வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியுடன் இருப்பது தான் வெற்றி என்று உணர வேண்டும். எவரெல்லாம் 10 மணி நேரம் தொடர்ந்து உட்கார்ந்து வேலை செய்கிறாங்களோ அவங்க 30 சிகரெட் குடிப்பதற்கு சமம். அதனால எவ்வரி அன் அவர் என்ன பண்ணோம், ஒரு 15 செகண்ட்ஸ் ஏன் இந்த ஸ்ட்ரெச்சர் பண்ண ஒர்க் பண்ணால் உங்களுக்கு ஒன்றும் பிற ட்ரிங்க்ஸை நீங்கள் வந்து கட்டாயம் அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த உணவு முறைகள் பழக்க வாங்க, சிகரெட் பிடிக்கிற நிறுத்துறது இல்லை, சிகரெட் பிடிக்கிற கிட்ட இருந்தால் கூட அது 3 மடங்கு உங்களை அஃபெக்ட் பண்ண பேச்சஸ் பாக்கி உண்டு. அது கன்க்ளூஷன் என்ன சொல்லி இவ்வளோ சொல்லும் பொழுது, தூக்கம் ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது. குறைந்தது மனிதன் 7-8 மணி நேரம் தூங்கணும், படுத்த உடனே தூங்கிடணும். அதுக்காக நான் சொல்கிறேன், 26 மணி நேரத்தையே அதை 8 டிவைட் பண்ணி 8 மணி நேரம் தூங்கணும். 8 மணி நேரம் மீட் டைம் உனக்கு வச்சுக்கணும். உன்னுடைய வேலைகள் உனக்கு செய்ய வேண்டிய எல்லாமே 8 மணி நேரம் படிப்பதோ சம்பாதிப்பதோ வச்சுக்கிட்டு அது மூலத்தினே நீங்கள் வந்து ஓவரில் பண்ணாத பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதும்மா.
மிக்க நன்றி டாக்டர் வி சொக்கலிங்கம் அவர்களே. தமிழ் கலை மற்றும் பண்பாட்டுக் கழகம் வருகின்ற டிசம்பர் 7 ஒழுங்கமைத்துள்ள மீட் அண்ட் கிரீட் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க ஆவலாக உள்ளோம். இந்த நிகழ்ச்சி வென்ட்வர்த்வில் கம்யூனிட்டி சென்டர் வென்ட்வர்த்வில் நடைபெறுகிறது. மிக்க நன்றி ஐயா. நன்றி, வணக்கம்.
உங்களுக்கு நான் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.